இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க் மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கின்றோம். நீயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. விசேஷமா இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரை கர்த்தர் நீர் மறைத்து அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக இருக்கின்றீர்களா? இன்றைய என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மரணத்தை குறித்ததான உண்மை, ட்ரூத் அபவுட் டெத் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற நாட்களிலே இந்த உலகத்திலே மரணம் எவ்வாறு பிறந்தது, தேவனுடைய அந்த கிருபை வரமாக்கிய நித்திய ஜீவன் எவ்வாறு பிறந்தது என்பதை குறித்து நாம் படித்தோம். இப்பொழுது மரணம் என்றால் என்ன, அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும், ஒரு மனிதன் மரித்த பிறகு எப்படி இருப்பான், இரண்டாம் மரணம் என்றால் என்ன, உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்ற பல கேள்விகளுக்கான பதிலை இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் வாயிலாக நாம் கேட்க இருக்கின்றோம். ஆகையால் தயவாய் நீங்கள் சற்று கவனிக்குமாறு நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது, இந்த மரணம் வந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமும் 2:17 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கலாம். நான் வாசிக்கின்றேன். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆகையால் மரணம் எப்படி வந்தது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்க உரையான ஒரு வேத வசனம் என்றால் இந்த வசனத்தை நாம் சொல்லலாம். ஏனென்று பார்க்கும் பொழுது அங்கே தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்படி என்றால் அதை புசித்தால் மனிதனுக்கு மரணம் வரும், மனிதன் மரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறிவிடுவான் என்பதை முன்பே கர்த்தர் அங்கே கணித்ததை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதற்கு எதிர்மறையாக சாத்தான், பிசாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சாத்தான் என்ன சொன்னான் என்பதை நாம் மீண்டுமாக ஆதியாகமும் 3:4 வாசிக்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு வார்த்தையை சொல்கின்றார், ஒரு காரியத்தை சொல்கின்றார். அதற்கு எதிராக அங்கே பிசாசானவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்றும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொய் உபதேசங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று சாத்தான் சொன்ன அதே கட்டுக்கதையை, சாத்தான் சொன்ன அதே பொய்யை இந்த உலகத்தார் நம்பிக்கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எப்படி என்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் மரித்தாலும் அவன் ஆத்மாவோ அவனுடைய ஆவியோ இந்த உலகத்தில் தான் இருக்கும் என்ற ஒரு பொய் இந்த உலகத்தில் பரவி வருகின்றது. அதுக்கு அடுத்து நாம் பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் அவன் மீண்டும் 7 அவன் மனிதனாக அல்லது மற்ற மிருகங்களாக பிறப்பான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவன் 7 எடுக்க வேண்டும். அந்த 7 எடுத்தால் மாத்திரமே அவன் அந்த பரலோகத்திற்கு வர முடியும் என்ற பொய் உபதேசங்கள் இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். இன்னொன்று காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவன் மரித்த உடனே ஒரு மனிதன் மரணத்துக்கை அடைந்த பிறகு அவன் பரலோகத்திற்கோ அல்லது நரகத்துக்கோ சென்று விடுகின்றான் என்ற உபதேசங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலே மரணம் என்றால் என்ன? கர்த்தர் சொல்கின்றார், நீ மரித்தால் என்ன நிகழும் என்பதை நாம் சென்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, பிரசங்கி 9:5 6 வாசிக்கும் பொழுது, நிஜமாகவே ஒரு மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு என்ன நிகழ்கின்றது என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்கத்தக்கதாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். வாசிக்கின்றேன், உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் நாம் மரிப்போம் என்பதை அறிவார்கள், ஆனால் மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவன் ஒன்றுமே அறிவதில்லை என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் அந்த மனிதனை நாம் அடித்தாலும், அந்த மனிதனுடைய உடையை கிழித்தாலும், அந்த மனிதனை நாம் என்ன செய்தாலும் அவன் ஒன்றும் அறிய மாட்டான், அவன் ஒன்றும் அறியாதிருக்கிறான் என்று வேதம் சொல்கின்றது. அது மாத்திரமல்ல, அவன் பெயர் கூட அவனுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்படி என்றால் அவனுடைய பெயர் முதலாய் அவன் மறக்கப்பட்டு இருக்கின்றான் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், இன்று மருத்துவருடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்தாலும் அவர்களால் ஒன்றுமே புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களுக்கு முன்பாக நாம் அழுதாலும், அவர்களுக்கு முன்பாக நாம் உணவுகளை போட்டாலும், அவர்களுக்கு முன்பாக சமுதாயங்களை செய்தாலும், அவர்கள் ஒரு நித்திரையாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு நீண்ட நித்திரையாக இருக்கிறார்கள், அவர்கள் மரித்து விட்டார்கள், அவர்கள் ஒன்றும் அறிவதில்லை என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இல்லை, அவர்கள் ஆவியாகவோ அல்லது அவர்கள் வந்து இந்த உலகத்திலிருந்து வேறு உலகத்துக்கு செல்வார்கள், அவர்கள் தெய்வமாய் மாறி விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய கருத்து இருக்கின்றது. அதற்கும் நம் அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6 அழகாக தெளிவாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் போராமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்றது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கில்லை. வேதம் மிக தெளிவாக ஒரு காரியத்தை முன்னெடுத்து வைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஒரு மனிதன் மரித்து விட்டான் என்றால் அவனுடைய சிநேகம், அவனுடைய பகை, அவனுடைய பொறாமை எல்லாமே ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே அவன் இனி செய்வதற்கான ஒரு காரியம் கூட அவனுக்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆனால் இன்று திரைப்படங்களில் காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒரு மனிதனை கொலை செய்து விட்டார்கள் என்றால் அவன் ஆவியாகவோ பேயாகவோ வந்து கொலை செய்தவர்களை பழி வாங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இன்று இருக்கக்கூடிய சினிமா துறைகளில் காண்பிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அதை போலவே ஒரு நல்ல மனிதன் மரித்து விட்டான் என்றால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவன் ஆவியாகவோ பேயாகவோ அந்த குடும்பத்தையே சுற்றி சுற்றி வருவதை போன்று இன்று தொலைக்காட்சிகளிலும் சினிமாவிலும் காணக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது, ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவனிடம் சிநேகம் இருக்காது, பகை இருக்காது, அவனிடம் எந்த போராமை இருக்காது, சூரியனுக்கு கீழே அவனுக்கு இனி எந்த பலனும் இருக்காது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் 10 வாசிக்கும் பொழுது சொல்கின்றது, செய்யும்படி உன் கையுக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய், நீ போகிற பாதாளத்திலே சேகையும் விந்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இன்னும் ஒருபடி மேலே சென்று வேதம் மிக தெளிவாக சொல்கின்றது, நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உயிரோடு இருக்கும் பொழுதே செய்துவிடு. ஒருவரிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறாய், உலகத்தில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார், உன் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் நீ உயிரோடு இருக்கும் பொழுதே செய்துவிடு. நீ போகின்ற இடம், அதாவது நீ மரித்து விட்டால் அந்த இடத்தில் ஞானம் இல்லை, அறிவு இல்லை, உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதற்கு ஒரு இன்னொரு வார்த்தையை வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 146:3-4. பிரபுக்களையும் இரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனை நம்பாதையுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகள் அழிந்து போகும். அநேகர்கள் இந்த வேத வசனத்தை வைத்து, இங்கே வேத வசனம் சொல்கின்றது அவனுடைய ஆவி பிரியும் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் அவனுடைய சரீரத்திலிருந்து அந்த ஆவி பிரிந்து அவன் ஆவியாகவோ பேயாகவோ இருக்கின்றான், அதைதான் வேதம் சொல்கின்றது என்று அநேகர்கள் தவறாக புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வேத வசனத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. 1 சொல்கின்றது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதீங்கள். அப்படி என்றால் மனிதனுடைய வாழ்க்கை குறுகிய நாட்கள், குறுகிய வருடங்கள் மாத்திரமே, அவனால் யாரையுமே ரட்சிக்க முடியாது, யாரையுமே மீட்க முடியாது. அப்படி என்றால் அவனுடைய மரணம் எப்பொழுது அவனுக்கு நிகழும் என்று தெரியாது. அவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது மரித்த பிறகு அவன் ஒன்றுமே இல்லை என்று வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் வேதம் மிக தெளிவாக அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். அப்படி என்றால் அவனுடைய ஆவி பிரியும் என்று சொல்லப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த அந்த சுவாசம் அவனை விட்டு பிரிந்து போகும் என்பதற்கான பொருள், என்பதற்கான அர்த்தம் அது. அது ஆவி என்று சொன்ன உடனே ஏதோ ஒரு பேயோ அல்லது பூதமோ கிடையாது. ஆவி என்று சொல்லப்படும் பொழுது அவனுடைய சரீரத்தில் உள்ள அந்த சுவாசம், தேவன் அவனுக்கு ஊதிய அந்த சுவாசம் அவனை விட்டு பிரிந்து செல்லும் என்பதுதான் அதற்கான ஒரு அர்த்தமாக இருக்கின்றது என்று பார்க்கலாம். அதற்கு இன்னொரு வேத வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 115:17, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். வேதம் தெளிவாக சொல்கின்றது, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்படி என்றால் ஒரு மனிதன் மரித்து விட்டால் அவன் கர்த்தரை துதிக்க முடியாது. அநேக பிரசங்கியார்கள் பிரசங்கம் செய்வதுண்டு, என்னுடைய அப்பா மரித்து விட்டார், இன்று பரலோகத்தில் தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறார், என் அப்பா மரித்து விட்டார், என்னோடு கூட தினம் வந்து என்னோடு கூட துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்வதுண்டு. ஆனால் வேதம் சொல்கின்றது அது தவறு. ஏனென்று பார்க்கும் பொழுது மரித்தவர்கள் மரணத்தில் மௌனத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்படி என்றால் அவர்களால் துதிக்க முடியாது, அவர்களால் ஒருவரை நேசிக்க முடியாது, அவர்கள் ஒருவரை பகைக்க முடியாது. அவர்கள் ஒரு நித்திரையாக இருக்கிறார்கள். அவர்கள் மரித்து விட்டார்கள் என்றால் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை காலம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? ஆத்மா என்றால் என்ன? சரீரம் என்றால் என்ன? சுவாசம் என்றால் என்ன? ஆவி என்றால் என்ன என்ற பல கேள்விகள் நமக்குள் வரலாம். ஆனால் அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் முதலில் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம் ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா வானான். இங்கே வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது எப்பொழுது ஒரு மனிதன் ஒரு உயிருள்ள மனிதனாய் வந்தான் என்று நாம் கேள்வி கேட்கும் பொழுது இங்கே மனிதனுக்கு குறித்து வேதம் ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. தரக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது மனுஷனை தேவன் மண்ணினால் உருவாக்கினார், மண் தேவன் எடுத்துக்கொள்கின்றார். இரண்டாவது, அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் மண் அதோடு கூட நாம் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்மா வானான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஜீவனுள்ள ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்றால் மண் தேவைப்படுகின்றது, தேவனுடைய சுவாசம் தேவைப்படுகின்றது. அந்த இரண்டும் இருக்கும் பொழுதுதான் அவன் உயிருள்ள மனிதனாக இருக்கின்றான். நாம் மண்ணிலிருந்து தேவன் தந்த அந்த சுவாசத்தை எடுத்து விடுவோம் என்றால் அவன் மரித்த ஆத்மா வாகின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் மரணம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது தேவன் ஊதிய அந்த சுவாசம் அவனுடைய இருதயத்திலிருந்து, அவனுடைய உடலிலிருந்து எடுக்கப்படும் பொழுது அவன் மரித்த ஆத்மா வாகின்றான். அப்படி என்றால் அவ்வளவுதான் அவனுடைய சரீரம், அவ்வளவுதான் அவனுக்கு ஒன்றுமே அறிய முடியாது, அவனால் ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது என்பதை தான் வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இப்பொழுது வேதாகமத்தில் எங்காவது மரணத்தை குறித்து நாம் பார்த்தோம், எங்காவது இரண்டாவது மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதா என்பதை நாம் சற்று திரிந்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. சொல்லப்பட்டு இருக்கின்றதா என்பதை சற்று நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. வாசிக்கலாம் வெளிப்படுதல் 20:14 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரணமும் பாதாளமும் ஆக்கணிக்கரலே தள்ளப்பட்டன, இது இரண்டாம் மரணம். வேதம் இரண்டாம் மரணம் என்று சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் வேதாமத்தின்படி இரண்டு மரணங்கள் இருக்கின்றது, முதலாம் மரணம் என்று இருக்கின்றது, இரண்டாம் மரணம் என்று இருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் முதலாம் மரணம் என்றால் என்ன, இரண்டாம் மரணம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ளலாம். முதலாம் மரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல் முதலில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டது. எப்படியப்பட்ட மரணம் நிச்சயிக்கப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது மரணம், இரண்டாவது மரணம் என்றதை சொல்வதை விட அவர்களுக்கு நித்திய மரணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்படி என்றால் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்கள் நித்தியத்துக்கும் உயிருள்ளவர்களாக சிருஷ்டித்தார். அவர்கள் பாவம் செய்த உடனே அவர்களுக்கு நித்திய மரணம் வந்துவிட்டது. அப்படி என்றால் அவர்கள் மரித்து விட்டால் மீண்டும் உயிரோடு வர முடியவே முடியாது. ஆகையால் தேவன் இதை பார்க்கின்றார், மனிதனை நாம் ரட்சிக்க வேண்டுமே என்று நினைக்கிறார். அவ்வாறுதான் பரலோகத்திலிருந்து அந்த ரட்சிப்பின் திட்டம் செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். வாசிக்கலாம் ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படி என்றால் மரணம் இந்த உலகத்தில் வந்தது, நித்திய மரணம் இந்த உலகத்தில் வந்துவிட்டது. இந்த நித்திய மரணத்திலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் நம்மை யாராவது மீட்க வேண்டும், நமக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும். அங்கேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வந்து நமக்காக மறிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் வேதம் சொல்கின்றது, பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே முதலாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். முதலாம் மரணம் என்று சொல்லப்படும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிப்பார்கள் என்றால் அவர்கள் மீண்டும் உயிர்த்து எழுவார்கள், அவர்கள் இரண்டாவது முறை மரிக்க மாட்டார்கள். இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாம் மரணம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் மரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மீட்கத்தக்கவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கலாம், அப்படி என்றால் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி நமக்குள் வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. மத்தேயு 5:28-29 நாம் வாசிக்கும் பொழுது இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரயோத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி, தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் உயிர் தெழுதல் என்பது ஒன்று இருக்கின்றது, இரண்டு விதமான கூட்டத்தாருக்கும் இருக்கின்றது, நன்மை செய்தவர்களுக்கும் இருக்கின்றது, தீமை செய்தவர்களுக்கும் இருக்கின்றது. அப்படி என்றால் நன்மை செய்தவர்கள் எப்பொழுது எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் எப்பொழுது எழுந்திருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 Thessalonians 4:16-17 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய இரண்டாவது வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள் என்று வேதம் சொல்கின்றது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படி என்றால் இந்த முதலாம் உயிர் தெழுதல் யாருக்கு என்று பார்க்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மாத்திரமே அந்த உயிர் தெழுதல் என்று நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் மற்ற துன்மார்களுடைய நிலை என்ன என்ற காரியம் நமக்குள் வரக்கூடியதை பார்க்க முடியும். யோவான் 11:16 வாசிக்கும் போது லாசரு மரித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார், நான் லாசரு உயிர்த்தல வைப்பேன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அங்கே மார்த்தாலும் மரியாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை நாம் பார்க்கும் பொழுது அதற்கு மார்த்தால், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் ஆண்டருடைய அந்த வருகையிலே இவர்கள் எழுந்திருப்பார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கை குறித்து நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இப்பொழுது மரித்த மற்றவர்கள் அதாவது துர்மார்க்கர்கள் எப்பொழுது உயிர் பெற்று எழுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுதல் 20:5-6 வாசிக்கும் பொழுது மரணமடைந்த மற்றவர்கள் அதாவது முதலாம் உயிர் தெழுதலில் இல்லாமல் இரண்டாம் உயிர்த்தல் முதலாம் மரணத்தை சந்தித்தவர்கள் என்று நம்மால் பார்க்க முடியும். மரணமடைந்த மற்றவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது யார் இந்த மற்றவர்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டு இரண்டாவது வருகையில யாரெல்லாம் உயிர் தெழவில்லையோ அவர்கள்தான் மற்றவர்கள். அந்த 1000 வருஷம் முடியுமலும் உயிரடையவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல், அவர்களுக்கு இதுவே முதலாம் உயிர்த்தல். அப்படி என்றால் ஆண்டுடைய வருகைக்கு பிறகு 1000 வருடம் என்ற ஒன்று இருக்கும், அதற்கு பிறகுதான் அவர்கள் உயிர்த்து எழுவார்கள் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 20:14-15 வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பொழுது மரணமும் பாதாளமும் ஆக்கினி கல்லில் தள்ளப்படும், இது இரண்டாம் மரணம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனோ அவன் ஆக்கினி கடலிலே தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த செய்தியை நாம் கேட்கும் பொழுது இந்த மரணத்தை குறித்ததான ஒரு புரிதல் நமக்கு வந்திருக்கின்றது. அந்த புரிதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. யோவான் 3:16-17 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் ஒரே பிறன குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார், அதை விசுவாசிப்பதன் மூலியமாய் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கின்றது. ஆகையால் இந்த நாட்கள் கூட அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வாழ்வர்களாய் நாம் இருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தரீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-3-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudavent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.